மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 17-18 வாசிக்க நம்ம கேட்போம்.
நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கதற்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். The sermon of all sermons அப்படின்னு இங்கிலீஷ்ல பிரசங்கங்களையே சிறந்த உயர்ந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தின் ஒரு ஒரு நித்திய கொள்கைகளை 3 அதிகாரங்கள்ல அவர் சொல்றார். இந்த 3 அதிகாரங்கள்ல நம்ம கொஞ்சம் நேரத்தை நிதானமா படிச்சுக்கிட்டோம்னா பைபிள்ல இருக்கக்கூடிய முழு மையமான சத்தியங்களை அறிந்தவர்களா நம்ம இருக்க முடியும். பாருங்களேன், எல்லா முழு புதிய ஏற்பாடையும் சுருக்கி ஒரு 3 அதிகாரத்துல கொடுத்த மாதிரி தான் மத்தேயு 5, 6, 7. அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து அருமையா படிச்சுட்டு வரோம். ரொம்ப இன்னைக்கு நம்ம படிச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பகுதி 17-20 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒரு லோடட் வசனம்லாம் அப்படின்னா பல காரியங்கள் உள்ளடக்கிய ஒரு வசனம். பல காரியங்கள் ஆண்டவர்னால மட்டும்தான் அப்படி பேச முடியும். அதை சிந்தித்து அதை தியானிச்சு திருப்பி திருப்பி அந்த வசனங்களா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அதோட விளைவுகள்லாம் எவ்வளவு நம்மள மாத்திர முடியும். பாருங்களேன், தியானத்துல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இல்லைங்களா. இது பார்க்கும்போது இந்த 17-20 வரைக்கும் நம்ம காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான வசனம், ரொம்ப ரொம்ப பொருத்தமான வசனம். நம்ம வாழுகிற ஒரு காலம் பைபிளுக்கு முக்கியத்துவம் இல்ல, பைபிளுக்கு முக்கியத்துவம் இல்லாதது மாத்திரம் இல்லாம சபைகள் எங்கேயும் பார்த்தோம்னா பைபிளை தாக்குகிற ஒரு கிறிஸ்தவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். வேதத்தை தாக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவம். அது ஒரு பக்கம் மாத்திரம் தாக்குறது இல்ல, பைபிள் இங்க இருக்குதுன்னா அதுல மேல கீழே சைட்ல எந்த இடம் விடாம எல்லா சைட்லயும் பைபிளை தாக்குகிற ஒரு கிறிஸ்தவத்துக்கு மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். சில பேர் நேரா டைரக்டாவே பைபிளை தாக்குறது. எப்படி தாக்குறது? பைபிள் ஆண்டவர்னால கொடுக்கப்படல, ஆவியானவர்னால இது கொடுக்கப்படல, அதை நம்ம எல்லாத்தையும் நம்ப முடியாது. சில சத்தியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், சில சத்தியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பகிரங்கமா தாக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது அல்ல. இன்னும் சில கூட்டம் பார்த்தோம்னா ரொம்ப தந்திரமாக பின்னாடி இருந்து முதுகுல இருந்து குத்துறதுன்றது. உன் ஃப்ரெண்டு தான் நான் சொல்லிக்கிட்டே தாக்குறவங்க, நாங்க பைபிள தான் நம்புறோம். யார கேளுங்க, யாராவது பாத்தீங்கன்னா பைபிள நம்ப ரோமன் கத்தோலிக் எடுத்தாலும் அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்கள விட்டுட்டு வேற எல்லாரையும் கேட்டீங்கன்னா பைபிளை தான் நம்புறோம்ன்றாங்க இல்லைங்களா. பைபிளை தான் நாங்க நம்புறோம், பைபிள் தான் சத்தியம். ஆனா வேத புரட்டுதல் ரொம்ப நம்ம நாட்டுல நடக்கிறது, ரொம்ப நடக்கிறது பாக்கலாம். என்னன்னா சத்தியத்தை நம்ம அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு எத்தனை 70% கிறிஸ்தவம் இதுதான். நம்ம அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், அப்படித்தான் ரொம்ப இருக்கிறது. நம்ம அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, அதனாலதான் நம்ம ஊர்ல ஆசீர்வாதம் கிறிஸ்தவம், அற்புத கிறிஸ்தவம், அந்நிய பாஷை கிறிஸ்தவம் எல்லாம் முந்தி நின்று பைபிளை ஓரம் கட்டியாச்சு. அப்படித்தான் நம்ம இருக்கிறத பாக்குறோம். இன்னும் பைபிளை சைட்ல தாக்குறது பார்த்தோம்னா பைபிள் மட்டும் போதாது, பைபிள் பைபிள்னே படிச்சுட்டு இருந்தா போதுமா, மற்ற காரியங்களும் இருக்கணும் அப்படின்னு மனுஷ சிந்தனையும் மனுஷ போதகங்களும். இன்னும் பைபிள் வார்த்தைகள் அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த பைபிள் வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவி என்ன, அதெல்லாம் கொஞ்சம் காலத்துல நம்ம கூட நம்பிட்டு இருந்தோம். அந்த ஆவி தான் ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தைகள் முக்கியம் இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. பாருங்களேன், எல்லா விதத்திலையும் பைபிள் தாக்கப்படுறத பாக்குறோம். நம்ம நாட்டில் பிரதானமாக 70-80% கிறிஸ்தவமே வேதத்தின் போதுமான தன்மைய, வேதத்தின் அதிகார தன்மைய, வேதத்தின் தவறளைக்காத தன்மைய பயங்கரமா தாக்குது. எப்படி தாக்குது? வேதத்துக்கு வேதத்தை நிராகரிச்சுட்டு வேதத்துக்கு பதிலாக எவ்வளோ காரியங்களை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா. என்ன பாருங்களா, இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் மேல ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் எத்தனை பாஸ்டருங்க, இயேசு எனக்கு திடீர்னு 12 மணிக்கு காட்சி அளித்து என்னோடு பேசினார் அருமையானவர்களே அப்படின்னா அங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே எந்திரிச்சு அவரை பார்ப்பாங்க. அதிசயமா பேசுறாரு இவரு, 12 மணிக்கு என்னோடு பளிச்சுன்னு லைட் அடிச்சுச்சு, என்னன்னு பார்த்தா கரண்டும் போயிருந்துச்சு. அப்ப திடீர்னு அந்த அறையில் இயேசு எனக்கு தரிசனமாகி என்னோடு பேசிவிட்டார் அப்படின்னு இல்லைங்களா, அந்த மாதிரி எத்தனை கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி பேசுறதும் இல்ல, ஆண்டவர் எனக்கு சத்தியத்தை நேரடியாக வெளிப்படுத்தினார், நேரடியாக பேசினார் அப்படின்ற தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறதும் அற்புதங்கள் ரொம்ப ரொம்ப. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா சாட்சிகள் தான் பாத்தீங்களா, சாட்சிகள் எங்க பார்த்தாலும் சாட்சிகள். அந்த சாட்சிகள்ல போய் வெரிஃபை பண்ணோம்னா முக்காவாசி கட்டுக்கதைகள் தான் இருக்கும். அது எவ்வளவு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே சாட்சி எவ்வளவு வாட்டி நான் சொல்றது இல்லைங்களா, இல்லைன்னா அந்த சாட்சி சொன்னா இது கேட்ட சாட்சின்னு அதுக்கு புது புதுசா சாட்சிகள் ஏற்படுத்தி எவ்வளவு ஃபேமஸ் தெரியும். எனக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப பொய்யுன்னு தெரியும், அதெல்லாம் வெரிஃபை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சாட்சிகள்லாம் சொல்லி இதெல்லாம் என்ன பண்றாங்க, ஆசிர்வாதம் அற்புதம் கதைகள் கட்டுக்கதைகள் சாட்சிகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் வேதத்தை தாக்கி வேதத்தை ஓரம் கட்டியாச்சு. வேதத்துக்கு மதிப்பு இல்லை, வேதத்தை தாக்குகிற ஒரு கிறிஸ்தவம் ஏன் இதெல்லாம் இவங்க ஏன் இப்படின்றாங்கன்னா வேதம் போதுமானது அல்ல, வேதம் பத்தாது. நமக்கு வேதத்தை தவிர்த்து ஆண்டவர் நேராக நம்மளுக்கு பேசணும், நேராக காட்சிகள் கொடுக்கணும், நேராக நம்மளோடு சம்பவிக்கணும் அப்படின்னு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பாதிச்சதுல நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஏன் பைபிளுக்கு முக்கியத்துவம் தேடுறது, காரணம் அந்த அந்த ரத்தத்துல நம்மள ஊறி போனதுனால இல்லைங்களா. நமக்கு பைபிள் படிக்கிறதும் பைபிளுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியறதில்ல, இதுவே நமக்கு பெருசா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம படிக்கிற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. இதனாலேயே இப்படி ஒரு கிறிஸ்தவம் பரவலா இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் மக்களுக்கு வேத அறிவு இல்ல, பைபிள் அறிவு இல்ல இல்லைங்களா, வேத சத்தியம் தெரியறது இல்ல. அப்படித்தான் எங்க பாரு இருக்கிறாங்க, எங்க பாரு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த வசனம் இந்த சத்தியம் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, தேவகுமாரன் இறங்கி வந்திருக்கிறார், அவர் தான் தெய்வம் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார். அவரே என்ன சொல்றார், எவ்வளவு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறதுன்னு இன்னைக்கு படிச்சோம். அவரே என்ன சொல்றாரு, என்னுடைய முழு ஊழியமோ என்னுடைய முழு வாழ்க்கையும் வார்த்தைகளும் வேதத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோன்றார். பாருங்களேன், வேதத்துக்கு கட்டு தேவகுமாரனாகிய நானே என்னுடைய முழு ஊழியமும் வார்த்தைகளும் எல்லாமே எதற்காக, வேதத்துக்கு கட்டுப்பட்டு வேதத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். இந்த ஊர்ல இயேசு பேரை வச்சுக்கிட்டு என்னங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் தாங்க நம்ம கேட்கணும். பைபிளுக்கு மதிப்பில்லாதவ, பைபிளை படிக்காதவ எந்த விதத்துல, சில பேர் இயேசுவை நேசிக்கிறேன் இயேசுவை பாக்குறேன்னு, இயேசுவை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீ பைபிளுக்கு மதிப்பு கொடுக்காதவன் இருந்தா அவங்க எல்லாம் பொய்யர்கள் பாருங்களா, அவர்களுக்குள் சத்தியம் இல்லை. அதான் வேதம் பழைய ஏற்பாடுலயும் சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி பேசாதவர்கள் அவர்களுக்குள் சத்தியம் இல்லை, ஒளி வெளிச்சம் இல்லை, இருளானவர்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது. ஒரு ஆத்திரமா கேட்க வேண்டியது என்ன தெரியுங்களா, நீங்கெல்லாம் பைபிளை தூக்கி வச்சுட்டு தேவகுமாரன் இறங்கி வந்தவரே தன்னுடைய அவர் தான் பெருசா செஞ்சிருக்க முடியும், பைபிளுக்கு மேல செஞ்சிருக்க முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய முழு ஊழியமும் வாழ்க்கையும் வேதத்துக்கு கட்டுப்பட்டு வேதத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் அடங்கி அவர் இருக்கும் போது என்ன அகங்காரம், என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு பயங்கரம். வேதத்தை தாக்குகிற ஒரு ஊழியங்கள், இயேசு பேர்ல நடக்கிற ஊழியங்கள் தான் ரொம்ப பயங்கரம் நம்ம நாட்டில் இருக்கிறது. என்ன ஒரு ஒரு வேதத்தை வந்து கையாளுற விதம் பாத்தீங்கன்னா இர்ரெவரண்ட், அகங்காரத்துல வேதத்தை போய் தங்களுக்கு தேவையான விதத்தில் புரட்டி கொள்றது, தங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி புரட்டி கொள்றது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதத்தை நீ அசுத்த மனுஷன் நீ உஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது இல்லைங்களா. அது என்ன சொல்லி இருக்குன்றத பாக்கணும், அதுதான் ரொம்ப வேதனை. அதான் இயேசு பவர்ஃபுல்லா இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்கள்ல பாக்குறோம்னா இதை நம்ம புடிச்சுக்கணும், இதை குறித்து ரொம்ப எக்ஸைட்டடா வேற இருக்கணும். ஏன்னா இயேசு இந்த வசனங்கள்ல என்ன சொல்றாருன்ற பாரத்தை நம்ம உணராது இருந்தோம்னா நம்மளும் அந்த கூட்டத்துக்கு சேர்ந்தவர்களா தான் ஒரு காலத்துல மாறி போயிருவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு நிலையானதாவே இருக்காது. அவர் என்ன பாரத்தை இந்த வசனங்களை போடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி, நம்ம தொடர்ந்து இப்ப பார்க்கும்போது இதுவரைக்கும் 1-16 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். பன்னெண்டு வரைக்கும் சொல்ல போனா, ஒரு கிறிஸ்தவன் உண்மையான தேவராஜ்யத்தின் பிள்ளையனுடைய குணாதிசயம் என்னன்னு சொல்லிட்டு வர்றார் இல்லைங்களா. அதை சொல்லி முடிச்சுட்டு, அப்படிப்பட்ட ஒரு தேவராஜ்யத்தின் பிள்ளை உலகத்தில் எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும், அது உப்பா இருக்கும் ஒளியா இருக்கும்னு சொல்லி முடிச்சார். இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கு. இன்னைக்கு கூட சபையில போய் அவங்களெல்லாம் கேட்டா அதெல்லாம் புதுசா இருக்குது. இயேசு பண்ண முதல் பிரசங்கம், ஏன் பைபிளே படிக்கிறது இல்லை இவங்க, இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க வேண்டியது, இதான் கிறிஸ்தவம், இதான் கிறிஸ்தவம். பாருங்களேன் இந்த பிரசங்கத்தை போய் எத்தனை சபைகளை சொல்லி பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும். என்ன புதுசா சொல்றாரு, அந்நிய பாஷா அல்லேலூயா பேசாம இவர் பேசுறாரு, அந்நிய பாஷா புதுசா இருக்கும். இயேசு பேசின போது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா பாரம்பரியத்திலேயே ஓதினதே ஓதிக்கிட்டு இருந்த ஆளுங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி மனுஷ போதனையில இருந்தவர்கள், இது இயேசு பேசினவனா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு இல்லைங்களா. ஒருவேளை இவர் பழையற்பாடெல்லாம் மாத்த வந்தாரா, இவரெல்லாம் புதுசா பரிசேயர்கள போல இவர் பிரசங்கம் பண்ணலையே, இவரெல்லாம் எல்லாத்தையும் புரட்ட வந்த ஒரு புரட்சியாளரா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது, அதுக்கு தான் அவர் பதில் கொடுக்கிறாருங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து இதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின் முழு விவரத்தை அதை விளக்கி சொல்ல போறார். இனிமே முழு அதிகாரமும் நியாயப்பிரமாணம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, எவ்வளவு அழகுள்ளதுன்றது, அதனோட ஸ்டாண்டர்டுக்கு அதை உயர்த்த போற. அது உயர்த்துறதுக்கு முன்பதாக அவங்களுக்கு ஒரு முகவரி மாதிரி சொல்றதுதான் 17-17-20 வரைக்கும் பாருங்களேன். அவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்ன இவர் ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை புரட்டி வந்து புது போதகத்தை சொல்ல வந்திருக்கிறாரா அப்படின்னும் போது என்ன சொல்றாரு அவரு, நியாயப்பிரமாணத்தை
அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று
எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அதற்காக நான் வரல. இன்னைக்கு கூட எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டாரு, நம்ம நியாயப்பிரமாணம்லாம் நமக்கு தேவையில்லை, அல்லேலூயா சொல்லிக்கிட்டே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், பைபிள்லாம் நமக்கு தேவையில்லை, அற்புதங்கள் செய்துகிட்டே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க. கடைசி நாள்ல அவர்கள் வந்து என்னிடத்தில் என்ன சொல்லுவார்கள், உன்னுடைய நாமத்தில் நாங்கள் அற்புதம் செய்தோம், பேய்களை விரட்டினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அவர் என்ன சொல்லுவார் போட்டிருக்கு, தெரியாது, என்னை விட்டு அகண்டு போங்கள், பீப்புள் ஹூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ் வருது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நடக்கிறவர்களே அப்படின்னு வருது. இதே மல பிரசங்கத்துல தான் வரப்போகுது. ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, புது கிறிஸ்தவம். இதை பார்க்கும் போது இதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஒன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், இயேசு வந்து இந்த மத்தேயு இதுல வந்து ஒரு ராஜாவாக அறிவிக்கப்படுறார் இல்லைங்களா. மத்தேயு இயேசுவை ராஜாவாக காமிச்சிட்டு வரும்போது அவர் ஆரம்பத்திலேயே பிறப்பு, அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ராஜா, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்போது இங்கதான் அவருடைய ராஜ்யத்தின் ரூல்ஸ் அவர் எடுத்து காமிக்கிறார். மலையிலிருந்து அவருடைய ராஜ்யம் எப்பேற்பட்டது, அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்கள் எப்படி இருப்பாங்க, 3-12 வரைக்கும் காமிச்சார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தின் மக்கள் வெளிப்பிரகாரமா, அவருடைய ராஜ்யம் வந்து உள்ளான ராஜ்யம் இல்லைங்களா, வெளியில காணும்படிக்கு இல்ல, உலக பிரகாரமான ராஜ்யம் இல்ல, அது உள்ளான ராஜ்யம், உள்ளுக்குள்ள இந்த 8 குணாதிசயங்கள் யாருக்கு இருக்கோ அங்கதான் ஏ தேவ ராஜ்யம் இருக்கு இல்லைங்களா. அந்த தேவ ராஜ்யம் இருக்கிறது வெளியே எப்படி தெரியும், அவங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருப்பாங்க ஒளியா இருப்பாங்க, அதைத்தான் நமக்கு காமிச்சார். அது மாத்திரம் இல்ல, அந்த ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது அடுத்ததாக அவர் சொல்றது 17-17, இந்த ராஜ்யத்துல உள்ளான இந்த குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் யாரு, இந்த வேதத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவங்க தான் அப்படி இருக்க முடியும் பாருங்களேன். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும், யாரு இந்த வழியா வளர முடியும், இந்த பரலோக ஏணியில யாரு வளர முடியும், ஜான் கேன் யூ கான்சென்ட்ரேட், யாரு வளர முடியும், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள் இல்லைங்களா, அந்த பரலோக ஏணின்னு பார்த்தோம், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், அதுக்கப்புறம் அதுல வளர்ந்து வளர்ந்து இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அவங்க எல்லாம் யாரு மாற முடியும், எப்பேற்பட்டவர்கள் மாற முடியும், யாரு வேதத்துக்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்தவங்க தான் இல்லைங்களா. அல்லேலூயா கூட்டத்திலாம் இது வராது, இந்த மாதிரி குணங்கள்லாம் வராது இல்லைங்களா. ஏன் உள்ளான உங்களுடைய நீதி பரிசேயர்களுடைய நீதியை விட அதிகமாகணும்னு சொல்லிட்டு வராரு. அந்த மாதிரி பரிசுத்தத்துல உள்ளான பரிசுத்தில வளரக்கூடியவங்க யாரு, சரித்திரத்துல பாருங்களேன், வேதத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தவங்க தாங்க அந்த நிலைக்கே வர முடியும், அதுல வளர முடியும். வேதத்தை புறக்கணிச்சவங்க பாவத்தை கட்டுப்படுத்துறதோ உள்ளான பரிசுத்தோ வரவே முடியாது அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்களேன், அவங்ககிட்ட இருக்கவே முடியாது. வேதம் இல்லாத இடத்துல உண்மையான பரிசுத்தம் இருக்காது, பக்தியின் வேஷம் தான் இருக்கும் இல்லைங்களா. அவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு, ஏன் பொதுவாகவே நான் எத்தனையோ மனுஷங்களோடு பழகும் போது பைபிளை படிக்காதவன் படிக்கிறவன பார்த்து நல்லா சொல்லலாம், பைபிளை படிச்சவன் பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அசிங்கமா இருக்கிற உருவம் மாறிக்கிட்டே போறது தெரியும். பைபிளை படிக்காதவங்க பாருங்களேன், பேய்களுடைய கொகை மாதிரி இருக்கும் அவங்க தலை. அவங்க சிந்திக்கிறதெல்லாம் அசிங்கம் தான், சிந்திக்கிறதெல்லாம் மத்தவங்க மேல நெகட்டிவ் தான், ஒரு நல்ல சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது. துன்மார்கருடைய ஆலோசனை தான் அவங்க மனசுல இருக்கும், பாவிகளுடைய வழிகள் தான் அவங்க இருப்பாங்க. ஏன், நீ பைபிளை படிக்கிறவன் அல்ல, உனக்கு ஒண்ணுமே நடக்காதும் ஆத்மால நீ பைபிளை படிக்கிறவனா இல்லண்ணா பாருங்களேன். ஆனா பைபிளை படிக்கிறவனா நம்ம சபையிலேயே கவனிக்கிற, படிக்கும் போது கொஞ்சம் நற்குணங்கள் அருமையான குணங்கள் முன்னேற்றம் அருமையா வருது. எப்படி இருந்தா அவங்க எப்படி மாறிட்டு போறாங்களேன்னு சந்தோஷம் ஆகுது. ஏன், அவங்க பைபிளை படிக்கிறவங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது, அழகா பார்க்க முடியுது. அதனால பாருங்களேன், வேதம் சொல்றதும் பைபிளை படிக்காதவர்கள் வேதம் இல்லாத இடத்துல எந்த பரிசுத்தமும் நற்குணமும் ஏற்படுறதுக்கு வழி இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு பேதுரு 2:1 படிங்களா,
இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்,
ரட்சிக்கப்பட்டது உண்டானால், அப்புறம்
சகல துர்க்குணத்தையும் சகல சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும்.
கவனிங்களா, பலவிதமான துர்க்குணத்தையும் பொறாமையும் வஞ்சகத்தையும் எல்லாவித பாவத்தையும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பைபிள் இல்லாதவர்கள், பைபிள படிக்காதவங்க, இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒழித்து விட்டு படிங்க,
சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள்.
இது ஒரு வசனம் போத்தாதான் உங்களுக்கு இன்னைக்கு பிரசங்கத்துக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஏன், நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்க தலையில என்ன ஓடுது, எந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கீங்கன்னு. இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முன்னேறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான், இதெல்லாத்தையும் புறங்கூறதையும் அவங்கள பத்தி பேசுறது லோ லெவல். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் வந்து தூக்கிட்டு போய் நம்மள எவ்வளவோ இன்டர்நேஷனல் லெவல்ல பரலோக லெவல்ல நம்மள வைக்கணும்னு பார்க்கும் போது நான் இன்னும் ஸ்லம்லயே தான் இருப்பேன், நான் ஸ்லம் லெவல்ல தான் இருப்பேன். அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இவங்களை பத்தி பேசிட்டு இவங்களை இருந்தா இந்த ஜோப்டி, இந்த சினிமா, இந்த உலகம், இந்த டிவி, அதே தான் என் ஜோப்டி வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. அதே தான், அதெல்லாம் ஒழித்து விட்டு நீ முன்னேறணும்னா, நான் உட்காந்து எங்க நான் போன வாரம் சொன்னேன், 600 ரூபாய் சம்பளம், ஒரு பயங்கரமான வாழ்க்கை, நான் வாழ்க்கையில ஆண்டவர் படி முன்னேறணும் நானு அப்படின்னு என்ன பண்ணேன் தெரியுமா, உட்காந்து பைபிளை படிச்சேன் அவ்வளவுதான். இன்னுமே ஃப்ரெண்டுங்கெல்லாம் போதும், இன்னுமே ஆட்டோ எல்லாம் போதும், உட்காந்து நான் பைபிளை படிப்பேன். ஐ வில் ரீட் மை பைபிள் சம்மர் ஹாலிடேஸ்ல உட்காந்து பைபிளை படிச்சேன். அதுதாங்க முன்னேற்றம் கொண்டு வருது. ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறதுனாலயும் ஒரு வெளி வேஷம் போடுறதுனாலயும் பக்தியின் வேஷம் போடுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க வீட்டுல போய் அனுதினமும் நான் ஒரு 1/2 hour எடுத்து பைபிளை படிக்க போறேன். முன்னேற்றம் வேணுமா? கல்லர் கொகைகளா பிசாசின் கூடாரமா இருக்கிற நம்முடைய இருதயம் சுத்தமாயி முன்னேற்றம் பாசிட்டிவா நற்குணங்களை கிரியேட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா திங்க் பண்ணணும்னா என்ன செய்ய வேண்டியது, சகல குல துர்குணத்தையும் ஒழித்து விட்டு வேதத்தை எடுத்து படிங்க, அவ்வளவுதான் சிம்பிள். அதான் பிரசங்கம் இன்னைக்கு, அதான் பிரசங்கம். யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம இப்படியே இருக்கிறோம். ஒருத்தர் சொல்ல, சில பேர் சொல்லும் போது, முரளி உங்க பிரசங்கம் தான் சபையில நல்லா இருக்குது, வேற இன்னும் ஒண்ணுமே நல்லா இல்ல. எல்லாம் பாருங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங் அது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாஸ்டரா மனசுதான் உடையுது. எவ்வளவுதான் நம்ம பிரசங்கம் எடுத்து நம்ம சொல்றது, நீங்களாம் எப்போ முன்னேற போறீங்க? யோசிச்சு பாருங்க, நம்மளாம் ரிஃபா எவ்வளவு உயர்வான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்திருக்கிறார் ஆண்டவர், எவ்வளவு உயர்வான வாழ்க்கைக்கு. எத்தனை காலம் நம்ம இப்படி யோசுவா கேட்டார் இல்லீங்களா, எத்தனை காலம் முடிவு பண்ணுங்களேன், திருப்பி ஒன்னு இந்துக்கே போயிருங்கன்றார். அவர் இல்ல, உலகம்தான் வேணுமா, அந்த உலக ஸ்லம் வாழ்க்கை தான் வேணுமா, போயிருங்க அங்க, நடுவுல நின்னுகிட்டு யெகோவா பேரை கெடுக்காதீங்க. அதான் நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் எவ்வளவு அதிசயத்தை கையில கொடுத்திருக்கிறார், அதை படிச்சா போதையா எல்லாத்திலயும் முன்னேற்றம் வரும் உனக்கு, அது படி, அதுக்கு நேரத்தை கொடுன்றார். ஆனா அது இல்ல, வேற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, சாப்பிடறதுக்கு நேரம் இருக்குது, தேடி தேடி போய் சாப்பிடறதுக்கு நேரம் இருக்குது, ஏதாவது ஊர்ல ஏதாவது கல்யாணத்துக்கு விட்டா அந்த கல்யாணத்துக்கு ஓடிடுவோம், எல்லா கல்யாணத்துக்கும் போவோம், டிவி பாக்குறதுக்கும் நேரம் இருக்குது, வேற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா பைபிள படிக்கிறது நம்ம டைம் இல்லை. என்னத்த சொல்றது தான் நம்மளுடைய பயங்கரம் பாருங்களேன். சரி, இன்னொரு வசனத்தை படிப்போம். 2 தீமோத்தி 3:16
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவ ஆவியினால் அருளப்பட்டது எதுக்காக கொடுக்கப்பட்டது?
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும்
தேறினவனாகவும் தேறினவன். எத்தனை பேர் தேறினவர்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம அந்த ஸ்லம் வாழ்க்கையிலே வாழணும்னு நினைக்கிறோம்? அந்த ஸ்லம் வாழ்க்கையில் வாழக்கூடிய தேசங்கள் எல்லாம் உருவாக்கி பெரிய டெவலப்டு கண்ட்ரிஸா மாத்தக்கூடியது வேத வாக்கியம் தாங்க. அதை படிக்காம நம்ம என்னத்த வெளி நாடகம் போடுறது? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ரொம்ப சேடு. எத்தனை வருஷம் ஞானஸ்தானம் கொடுத்து பைபிளை படிக்கணும்னு நீங்களை சொல்லி உங்களை எல்லாம் சபையில சேர்த்த பிறகும் பைபிளை படிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கலன்னா என்னத்த சொல்றது இல்லைங்களா? நம்ம என்ன ஒழுங்கு நடவடிக்கையா எடுக்கணும் இவங்களுக்கு எல்லாம்? என்னத்த சொல்றது இவங்களெல்லாம் வச்சுட்டு? நாம பாருங்களா, ஒரு ஸ்கூல்ல படிச்சு ஒரு ஸ்கூல்ல சேர்றோம்னா அந்த ஸ்கூல்ல சேர்ந்து அவங்களுடைய என்ன பொறுப்பு? நீ நல்லா நாங்க ஓரளவுக்கு சொல்லி தருவோம், நீ போய் வீட்டுல போய் பண்ணாதான் தேர முடியும். நல்லா படிக்கிற பிள்ளையா இருந்தா எந்த ஸ்கூல்லயும் வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ஒழுங்கா பைபிள படிக்கிறவர்களா இருந்தோம்னா நல்லா தேறி வந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். ஆனா வர வர பிரசங்கம் கேட்கறது, ஒரு காதல கேட்டு விட்டு போறது, ஆனா படிக்கிறது இல்ல. படிக்காம இருந்தா என்ன தேட்டம் இருக்கும்? உங்க பிரசங்கம் ஒண்டிதான் நல்லா இருக்குது, நாங்க அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்னா நான் என்ன வந்து வாட்டி வேணா கூட அப்படி கூட வர்றேன். ஒரு டைம் எடுத்துக்குவோம், நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து போன்லயாவது பைபிள படிப்போம், அப்படியா சொல்லிக் கொடுக்க முடியும்? பாஸ்டர் யோசிச்சு பாருங்க, இவ்வளவுதான் சொல்லி கொடுத்து படிங்கயா, என் சாட்சி இருக்கு, படிச்சு முன்னேற பாருங்கன்னா. ஆனா அதை பண்றது இல்ல. என்ன செய்யறது? வெறி ஒரு ஆதங்கத்துல பேசுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்க வருது எனக்கு. பாருங்களா, தேவ மனுஷன் தேறினவனாகவும். எதுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த பேதையும் எந்த கீழ்த்தரமா இருக்கிற மனுஷனும் தேறினவன் ஆகிறதுக்கு. அப்புறம்
எந்த நற்கிரியையும்
எந்த நற்கிரியையும் அப்புறம்
எந்த
நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும். எந்த நற்கிரியை நம்ம செய்யறோம்? காலா காலத்துக்கு பேசக்கூடிய நற்கிரியைகள், அந்த மாதிரி பெரிய கிரியைகளை நம்ம ஆயுசுல செய்து போறதுக்கு தகுதி உள்ளதா? மாத்தக்கூடியது வேதங்க. இதெல்லாம் என்னால ஒரு காலத்துல நான் நினைச்சு பார்த்திருக்கேன், இதெல்லாம் என்னால செய்யவே முடியாது. ரெண்டு பேர் முன்னாடி நின்னு பேச கூட முடியாது, ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள மனுஷன். தேறினவனா நம்மள மாத்தக்கூடியது வேதம் தான் இல்லைங்களா? எந்த நற்கிரியையும் செய்யக்கூடிய தகுதி உள்ளவனா மாத்தக்கூடியது சபைக்கு வந்து போறது இல்ல, வேதத்தை படிக்கிறவர்களா இருக்கணும். தொடர்ந்து படிங்க.
அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிதற்கும் பிரயோஜனம் அல்லவா இருக்கிறது.
சீர்திருத்ததற்கும் இதெல்லாம் படிப்புக்கும் பிரயோஜனம். எந்த மனுஷனையும் தேறினவனாக நற்கிரியை செய்யக்கூடியவனா மாத்தக்கூடிய தகுதி பிரயோஜனம்ன்ற வார்த்தை ஒரிஜினல் என்ன இருக்கு தெரியுமா? இன்றியமையாதது அப்படின்னு. அப்படியாவது வேதத்தை விட்டா உலகத்துல வேற எதுவுமே அது செய்ய முடியாது. அவன் போய் எந்த யூனிவர்சிட்டிலயாவது, லண்டனோ அமெரிக்காவோ ஹார்வர்ட்லயோ எங்கேயாவது போய் படிச்சுட்டு வரலாம். ஆனா பைபிள படிச்சு வருகிற எஜுகேஷன் மாதிரி தேறினவனாக எந்த நற்கிரியை செய்கிறவனா மாத்தக்கூடியது வேதம் மட்டும்தாங்க செய்ய முடியும். எந்த காலேஜ்லாம் போய் படிச்சுட்டு வரலாம், அவன் மாற முடியாது. அப்பேற்பட்ட வேதம் நம்ம கையில இருக்குது இல்லைங்களா? செருப்பு தைக்கிறவங்க எல்லாம் அதை படிச்சுட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கா பிரசிடண்டா மாறின வேதம் நம்ம கையில இருக்குது. ஆனா நம்ம அதை நல்லா புதுசா வச்சிருப்போம், புதுசா திறக்காம கூட வச்சிருப்போம். சரி, இது பாத்தீங்கன்னா தான் வேதத்தினுடைய எந்த மனுஷனும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பரிபூர்ண ஆவறதுக்கும் அது வேதம் ரொம்ப முக்கியங்க. வேதம் அவசியம். அந்த துர்குணங்கள்லாம் நாம் தள்ளிவிட்டு வேதத்தை படிக்கிறவர்களா நம்ம மாறணும். ஆகவே தொடர்ந்து இதை பார்க்கும்போது இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். வேதம் வந்து இந்த வசனங்கள்ல 17-20 வரைக்கும் என்ன வருது? 4 தலைப்புல நம்ம படிப்போம் நான் சொன்னேன். முதலாவது தலைப்பு என்ன? வேதம் உச்சகட்ட அதிகாரம் உள்ளது, சிறந்த அதிகாரம் உள்ளது. அதைதான் நம்ம பார்த்தோம் போன வாரம் இல்லைங்களா? ஏன் வேதத்தை விட வேற எதுவுமே நம்ம மனசாட்சியில ஆட்சி செய்யக்கூடாது? நம்ம எல்லோருமே கேட்க வேண்டியது வாழ்க்கையில, நம்ம எவ்வளவு குழம்பி போறோம், அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நடத்த தேர முடியாது. நம்ம வேதம் என்ன சொல்றது, பைபிள் என்ன சொல்றது இல்லைங்களா, அதைத்தான் நம்ம கேட்கணும். வாட் இஸ் த பைபிள் சே, எது எடுத்தாலும், ஏன்னா அதுதான் அதிகாரம் உள்ளது. ஏன் வேதத்துக்கு உச்ச சிறந்த உயர்ந்த அதிகாரம் உள்ளது, பிரத்யேகமா உள்ளது, ஒப்பு உயர்வு இல்லாதது ஏன் வேதம்? ரெண்டு காரணத்தை பார்த்தோம் போனவார். என்ன, முதலாவது வந்து அது தெய்வத்தினால், தேவ வாயினால் கொடுக்கப்பட்டு தேவனே பேசி கொடுத்தது நியாயப்பிரமாணம் இல்லைங்களா. அவரே நேரடியா பேசி கைப்படியாக எழுதி மோசேக்கு கொடுத்தார். கடவுள் ஒரு காரியத்தை எழுதி கொடுத்தது இது மட்டும்தான், எதுவுமே அவர் எழுதி கொடுக்கல இல்லைங்களா. அவரே எழுதி கொடுக்கும் போது தன்னுடைய இயற்கையின் பிரதிபலிப்பாக எழுதி கொடுக்கும்போது அதை விட பெருசு என்ன இருக்க முடியும் உலகத்துல, அதை விட அதிகாரம் உள்ளது என்ன இருக்க முடியும், படைத்தவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது ஏன் வேதம் அதிகாரம் உள்ளதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது, அந்த வேதத்து உலகத்துக்கு வந்து அந்த வேதத்துக்கு கட்டுப்பட்டு அந்த வேதத்தை நிறைவேற்றத்துக்கு தான் வந்தார் இல்லைங்களா. அதுனா அதிகாரம் இல்ல, ஏ தேவ குமாரனே அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு நிறைவேற்றினார்னா அது எவ்வளவு அதிகாரம் உள்ளது யோசிச்சு பாருங்களா. அதான் அதிகாரம், அதான் பார்த்தோம் நம்ம முதல் 17வது வசனத்துல. இன்னும் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது இந்த 18வது வசனத்துல ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்னு வந்து வேதத்தை அவர் நிறைவேற்ற வந்தார். இது போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நான் சொல்ல மறந்துட்டேன், வேதத்தை அதை நான் அழிக்க வரவில்லை, நான் நிறைவேற்ற வந்தேன், நிறைவேற்ற வந்தேன். நான் போன வாரம் பார்த்தேன் இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நான் அழிக்க வரவில்லை. நியாயப்பிரமாணம் போது அதுல மூணு காரியம் இருந்ததா நான் சொன்னேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்குங்களா? மூணு காரியம். முதலாவது வந்து இந்த மாரல் லா இல்லைங்களா, மாரல் லா தான் 10 கட்டளைகள், ஒழுக்க ரீதியான நியாயப்பிரமாணம் அதான் 10 கட்டளை. நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்ற 10 கட்டளை. அந்த 10 கட்டளைகள்ல தான் என்ன வந்துச்சு, செரமோனியல் லா, சடங்காச்சாரத்துக்கு ஏற்ற இஸ்ரவேல் ஜனங்க ஆராதனைக்கும் அவங்களுடைய இதுக்கும் பலிகளுக்கும் சடங்கா லா கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க தேசத்தை நடத்துறதுக்கு ஜுடிஷியல் லாவை கொடுத்தார் இல்லைங்களா, நீதி சட்ட விதிகளை கொடுத்தார். இந்த மூணும் நியாயப்பிரமாணம் இல்லைங்களா. இந்த மூணையும் இயேசு நிறைவேற்ற வந்தார். இந்த மூணையும் அந்த சடங்காச்சாரியத்துக்கான லாவை வந்து தன்னுடைய மரணத்தினால் நிறைவேற்றினார் இல்லைங்களா. அந்த ஆலை கிழிந்து அந்த ஆலயமே இன்னுமே அந்த ஆலயத்துக்குள்ள எல்லா சடங்காச்சாரியமும் அவர் நிறைவேற்றிட்டார். அந்த பலிகள் சிலுவையில் அவர் ஒரே பலியா ஒரு தடம் மறித்ததுனால் இன்னுமே பலிகள் நின்று போச்சு. ரெண்டாவதாக அந்த நீதி கேற்ற நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றினார், அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லோருமே மேசியாவை நிராகரித்து போனதுனால் இன்னுமே அவர்கள் ஒரு தேசமா இல்லாம போயிட்டாங்க இல்லைங்களா. சபை ஏற்பட்டதுனால் அந்த நியாயப்பிரமாணமும் முடிஞ்சு போச்சு. அந்த மாரல்லா ஒழுக்க சட்ட விதி அவர் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினார். அதை பரிபூர்ணமா கடைபிடித்து நமக்குள்ளேயும் அவருடைய ஆவியின் மூலமா அதை நிறைவேற்றுறார் இல்லைங்களா. அந்த மாரல்லா தொடர்ந்து இது செரமோனியல்லா, சடங்காச்சாரியல்லா, நீதிக்கு ஜுடிஷியல்லா வந்து முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம ஒரு இஸ்ரேலா ஒரு தேசம் இல்ல, இனிமே நம்ம அந்த சடங்காச்சாரியத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது இல்ல. ஆனா இந்த மாரல்லா என்றென்றும் இருக்கக்கூடியது. ஏன்னா இது வந்து மனுஷனுடைய மனசாட்சியில ஆதியாமத்திலே எழுதினார் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது, அது முடியாதது, என்றென்றும் இருக்கக்கூடியது இல்லைங்களா. இன்னைக்கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் நடத்தைக்கு அவன் வாழ்க்கைக்கு கைடு அதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இன்னைக்கு 18வது வசனத்துல ரெண்டு தலைப்புகள், அதுல ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்கிறத பார்க்கலாம். முதலாவது வேத பிரமாணத்தினுடைய நிரந்தர தன்மை, நிரந்தர தன்மை. ரெண்டாவது வேத பிரமாணத்தினுடைய தவறலைக்காத தன்மை, த இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இன்ஃபாலிபிலிட்டினா தவறலைக்காத தன்மைனா அதுல எந்த விதமான தவறுமும் இல்லை இல்லைங்களா. அதை சொல்றார், அதனோட நிரந்தர தன்மை, அதனோட தவறிழைக்காத தன்மை தான் நம்முடைய விசுவாச அறிக்கை சொல்லுது. பாருங்களேன் அதை படிங்களா, 18வது வசனம்.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீலை போடுற மாதிரி இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்துல தேவகுமாரனாகிய அவரே அவருடைய சீலை போடுற மாதிரி என்ன இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழம், இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நான் சொன்ன மாதிரி இதை ரொம்ப ஆழமா நம்ம சிந்தித்து நம்ம மனசாட்சியை இதை பாதிக்க விடணும். ஏன்னா அதை பாதிக்க உடலன்னா அந்த கன்விக்ஷன் வேதத்தின் மேல் நமக்கு இருக்காது இல்லைங்களா. இந்த எவ்வளவு தீவிரமா இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்களேன். ஏன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் ஆரம்பிக்கிறது. இங்கிலீஷ்ல எப்படி ஆரம்பிக்குது 18 வேர்ஸ்? ட்ரூலி ட்ரூலி இல்லைங்களா, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அப்படித்தான் அது ஆரம்பிக்கிறது. தமிழ்ல அந்த கடைசியில வருது இல்லைங்களா. தேவகுமாரனாகிய அவரே சத்தியத்தின் உருவம் இல்லைங்களா. நானே சத்தியம்னார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம கேட்டுக்குவோம். கேட்டுக்கிறது இல்ல, ஆனா போதும். அவர் சொன்னது சத்தியம், அவர் சொன்னது. ஆனா அவரே என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே என்றார். அப்படின்னா ஒரு காரியத்தை அவரே அப்படி அழுத்தி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப கம்பீரமானது, ரொம்ப தீவிரமா உண்மையானது, அது மாறாதது, அதிகாரம் உள்ளது. ஒரு 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 எவ்வளவு அழுத்தம் அதுல இருக்கு பாருங்களேன். அதோடு அது அதை விட உச்சகட்டம் வேற கிடையாது. இயேசு வந்து அவர் சொன்னதே சத்தியம், சொன்னது மாத்திரம் இல்ல, மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றது ரொம்ப உச்சகட்ட சத்தியம். அதை தவிர்த்து அவர் இன்னொன்னும் பயன்படுத்துறாரு. இதை விட உங்களுக்கு உரைக்கிற மாதிரி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. பைபிள் எவ்வளவு முக்கியம் பாருங்கன்ற மாதிரி என்ன சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும். என்னங்க வார்த்தது? வானமும் பூமியும். நான் சொல்றேன் பத்தாதா, மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், அதுவும் உனக்கு பத்தாதா? நீ இருக்கிற வானமும் பூமியும், உன் ஆயுசுன்னு கூட சொல்லல, இல்ல நீ செத்து போனாலும் இல்ல சொல்லல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் பாருங்களேன். அதாங்க ஒரு 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 தீவிரமா சொல்றது. நம்ம பாஷையில சொல்ல போனா, நான் செத்தாலும் அப்படி நடக்காதியா அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா. நான் செத்து போனாலும் இல்ல, ஒரு பக்கம் மீசிய நான் எடுத்துடுறேன் அப்படின்லாம் பேசிக்குவோம் நம்ம. ரொம்ப உறுதியான காரியத்துக்கு நடக்கவே முடியாதுன்றது ஆண்டவருடைய ஸ்டைல தான். வானம் பூமின்றதான் நம்ம நம்புவோம் ரொம்ப இல்லைங்களா. அது வானவே போகுதுன்றத நம்புறோம், ஆனா ஒரு காலத்துல ஒளிஞ்சுதான் போயிரும். ஆனா அது நிரந்தரமா நம்புறோம், நம்ம தான் செத்து போவோம். அதுவே ஒளிஞ்சு போனாலும் பாருங்களேன், அதனால அதனோட ஆழத்தை பாருங்களேன். ஒரு நாள் வானமும் பூமியும் ஒளிஞ்சு போவோம். இன்னொரு இடத்துல இதே மாதிரி வலியுறுத்துறார் வேதத்தின் நிரந்தர தன்மையை பாருங்களேன். மத்தேயு 24:35
வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகவில்லை.
நித்திய வார்த்தை ஒளிந்து போகாது. நம்ம கையில என்னத்தை புடிச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன். சாதாரணப்பட்டது இல்லங்க இது. இந்த உலகம் வானம் பூமி நம்ம ஆயுசு போயிரும், எல்லாமே போயிரும், ஆனா இது ஒளிந்து போகாது. டைம்லெஸ் புக்னுவாங்க, காலாகாலத்துக்கு மாறாத ஒரு புத்தகம் அது இருக்குது. எவ்வளவு அகங்காரம் நம்ம வாழ்க்கை நம்ம காலத்துல நம்முடைய கலாச்சாரத்துல நம்ம ஊர்ல இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாக போற மனிதர்கள் என்ன அகங்காரம், அந்த வேதத்துக்கு விரோதமா நிக்கிறாங்க. ஒருத்தர் 4000 வருஷம் எழுதின புக்க போய் அது இன்னைக்கு எனக்கு பொருந்துமா, இந்த இன்னைக்கு எனக்கு பேசுமா, அதை போய் நான் எப்படி படிக்கிறது இல்லைங்களா. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு நேரா பேசணும், 24 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லனா 30 நாள் ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா 40 நாள் ஜெபம் பண்ணுவேன், அவர் என்னோடு பேசுற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சத்தமா வச்சுக்கிட்டு ஆர்வமா கத்திக்கிட்டு அப்படியே உபவாசத்துல ஏதோ ரொம்ப நேரம் உபவாசம் ஆயிடுச்சுன்னா நமக்கு பயங்கரமா கனவு வரும் இல்லைங்களா. யாருக்குமே வரும். இந்துலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உபவாசம் தான் கனவு, அந்த ஏதோ ஒரு பைத்தியக்கார கனவை பார்த்துட்டு இயேசுவை பார்த்து விட்டேன்னு வர்றது. அதெல்லாம் வேதத்தை எவ்வளவு தாக்குது யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பயங்கரங்க. வேதம் நித்தியமானது, நித்தியமானது. அதனோட பாருங்களேன், அது ஜீவன் உள்ளது. எபிரேயர்ல போட்டிருக்கிற மாதிரி ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. ஆத்மாவையும் சரீரத்தையும் வகையறுக்கக்கூடிய மனுஷர்களுடைய சிந்தனைகளை ஆராயக்கூடிய வல்லமை உள்ள வேதம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் பாருங்களேன், அது சொல்லி நான் சொல்றேன், உண்மையாம் உண்மையா சொல்றேன், ஆமேன் ஆமேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். வானம் இது பத்தாதா, இந்த வானம் பூமி ஒளிஞ்சு போச்சுனாலும் என்னத்த சொல்றாரு? இன்னும் வேற எப்படிங்க பைபிளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துறது? என்ன சொல்றாரு படிங்க, ஒளிஞ்சு போனாலும் என்ன நடக்காது?
நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது.
பாருங்களேன் அவர் சொல்றது, எப்படி அது உணர்த்தணும்ன்றதுக்காக அவர் சொல்றாரு, தமிழ்ல அது அது வரல, ஒரு சிறு எழுத்தாகிலும், இங்கிலீஷ்ல வந்து ஜாட் ஆர் டிட்டில் சிறு எழுத்துக்குன்றதுக்கு ஜாட்னு வருது. ஒரு சிறு எழுத்தாகிலும் அப்படின்னா ஜாட்னா எபிரேயர்ல இருக்கக்கூடிய மிக 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 சிறிய எழுத்து, சிறிய எழுத்து. எபிரேயர்ல சிறிய எழுத்துக்கு வந்து யோதுன்னு ஒரு பேர் இருக்கு. யோதுனா நம்ம இங்கிலீஷ் பாஷையில அப்பாஸ்ட்ரஃபின்னு வாங்க. அப்பாஸ்ட்ரஃபின்னா என்ன தெரியுமா, நம்ம ஏதாவது எழுதிட்டு மேல ஒரு சின்ன இது போடுவோம், டாட்டா இல்லைங்களா. யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னா ரெண்டு பக்கம் அப்பாஸ்ட்ரஃபி மேல இப்படி இப்படி போட்டு விடுவாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா, சின்னது அப்பாஸ்ட்ரஃபின்னு வாங்க. அது ஒளிந்து போகாதுன்றார். யோசிச்சு பாருங்களேன், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வேதத்துல இருக்கிற ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருக்கிற அந்த அப்பாஸ்ட்ரஃபி ஒளிந்து போவாதியா, அவ்வளோ நித்தியம் உள்ளது, அவ்வளோ தவறலைக்காததியா இந்த வேதம், இது நிறைவேற வரைக்கும் இது முடியாது, இதை நம்பி வாழ்றவன் அது நிச்சயமா அதனோட நிறைவேறதுல காணுவான், இதுக்கு விரோதமா வாழ்றவன் அதனோட சாபத்தை வாங்கியே வாங்குவான், வாங்கியே வாங்குவான். பாருங்களேன், ஒரு சின்ன டாட் அப்பாஸ்ட்ரஃபி என்னங்க சொல்றது, அது நிறைவேற அளவுக்கு ஒளிந்து போகாது அப்படின்ற கிரீக்ல எபிரேயர்ல ஒரு அப்பாஸ்ட்ரஃபி, கிரீக் வார்த்தையில பாத்தீங்கன்னா அயோட்டான்னு இருக்கும், அதே மாதிரி தான் அப்பாஸ்ட்ரஃபி. ஒரு சிறு எழுத்தாகிலும் பாருங்களா, எத்தனையோ பேர் சொல்றாங்க பைபிள் தவறலைக்காதது இல்லைங்க, the inerrant and infallible word of God அப்படின்னு, எந்த தவறும் பைபிள்ல இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்லங்க சில எல்லா வார்த்தைகளை நம்ம வசனங்கள்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கு, அந்த வார்த்தைகளும் தேவனால் அருளப்பட்டிருக்கு நம்ம நம்ப முடியுமா அப்படின்னு இயேசு என்ன சொல்றாரு, ஏ அந்த வார்த்தைகள் மாத்திரம் இல்லையா, அங்க போட்டுக்கிற அப்பாஸ்ட்ரஃபியும் தேவாவினால் அருளப்பட்டது. யோசிக்க முடியுமா நம்ம, ஒரு ஒரு புல் ஸ்டாப்பும் ஆண்டவர் அது அருளப்பட்டு தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைங்க அது. யோசிச்சு பாருங்க, ஒரு சிறு எழுத்தும் காட்னால இன்ஸ்பயர் ஆய், அதான் அந்த அழுத்தம் தான் நமக்கு புரிஞ்சுக்கணும், வேற என்னங்க வேணும். இயேசு இப்படித்தான் பைபிளை பார்த்தார், இப்படித்தான் பைபிளை படிச்சார். அவர் பைபிளை படிக்கும் போது ஒரு ஒரு அப்பாஸ்ட்ரஃபியும் கவனிச்சு அவர் படிச்சார். நம்ம குவிஸுக்கு நம்ம இது கொடுக்கும் போது அப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்களே, அதெல்லாம் நாங்க படிக்கலீங்களே அப்படின்றீங்க நீங்க இல்லீங்களா. ஆனா இயேசு ஒரு ஒரு அப்பாஸ்ட்ரஃபியும் அங்க எங்க வந்துச்சுன்னு அவருக்கு தெரியும், அப்படி படிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், அது அதிசயங்க, மாறாத தவறலைக்காத வேதம், ஒரு சிறு எழுத்தாகிலும். அடுத்தது
என்ன
சொல்றது, இது இன்னமும் உனக்கு புரியலையா, இன்னமும் சொல்ற ஒரு அப்பாஸ்ட்ரஃபின்னு புரியலையா, ஒரு அப்பாஸ்ட்ரஃபி தனியா நிற்கும். ஒரு எழுத்தின் உறுப்புனா என்ன தெரியுமா, ஒரு எழுத்தின் உறுப்புனா ஒரு ஐ போட்டோம்னா அந்த ஐக்கு மேல வர டாட் அது எழுத்தின் உறுப்பு இல்லைங்களா. அந்த ஐய எடுத்துட்டோம்னா அது ஐயா எல்லான்னு கூட நமக்கு தெரியாது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஈ போட்டோம்னா ஈல வந்து ஒரு கீழே ஒரு அந்த இதை எடுத்துட்டோம்னா அது எஃப்ஆ கூட மாறிடலாம், கீழே ஒரு லைன் எடுத்துட்டோம்னா எஃப்ஆ கூட மாறிடலாம். அந்த ஒரு எழுத்து கூட எவ்வளோ வலியுறுத்தணும், வேதம் எவ்வளோ புனிதமானது தவறலைக்காததுன்றத எவ்வளவு வலியுறுத்துறார் பாருங்களா. தாங்க பாக்குறோம், ஏன் இப்படி வலியுறுத்தணும், ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் நிறைவேறாம போகாது போகாது. ஏன்னா என்ன ஒரு வேதத்தினுடைய தவறலைக்காத தன்மை ஆண்டவர் எப்படி வலியுறுத்துறார். இதனாலதான் காலா காலத்துக்கு 4000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதின வேதமா இருந்தாலும் கலா காலத்துக்கு இதை நம்பின ஆசாரியர்கள் வேத பண்டிதர்கள் தான் இரவும் பகலும் முழிச்சிருந்து அவங்க உயிரே அதுக்கு பணையா கொடுத்து அது ஒரு வேதத்துல இன்னுமே மாறக்கூடாதுன்னு தான் அது. அந்த பிரிண்டிங் எல்லாம் கிடையாது அந்த காலத்தில், அதை எடுத்து ஒன்னொன்னும் கண்ணும் கருத்துமா காத்து வந்தாங்க இத்தனை 4000 வருஷம். மோஸ்ட் ஏன்ஷியன்ட் புக் பைபிள். ஆனா இன்னைக்கும் நம்ம வச்சிருக்கிற பைபிளுக்கும் அன்னைக்கு எழுதின பைபிளுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாத காரணம் என்ன, இது அந்த அளவுக்கு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி கூட தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டதுன்னு நம்பினதுனால தாங்க பிரிசர்வ் ஆக்கப்பட்டது. அதை நம்ம பாக்குறோமா, அந்த கன்விக்ஷன் நமக்கு இருக்கணும், வேதம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் பாருங்களேன் நிறைவேறாம போகவே போகாது. உலக சரித்திரமே இந்த வேதம் நிறைவேறதுதான் காமிக்க போகுது. இந்த வேதம் எங்க எங்க போகுது, இந்த சரித்திரம் எங்க நிறைவேற போகுது அப்படின்றதான் காமிக்க போகுது. நீங்க பாத்துக்கங்களேன், இதாங்க இயேசு இப்படித்தாங்க பைபிள பார்த்தார். எவ்வளவு அர்த்தம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லிட்டு பைபிளுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவம், பொய் கிறிஸ்தவம் அதுக்கு பேர் தான். ஒருவேளை அந்த மாதிரி கிறிஸ்தவத்துல நம்மளும் இருந்தோம்னா, நான் இயேசுவை நம்புறேன் சபை மெம்பரு ஆனா பைபிளுக்கு மதிப்பில்ல நம்ம இருந்தோம்னா, நம்மளும் ஒரு பொய்யான ஒரு கிறிஸ்தவத்துல தான் வாழ்றோம் இல்லைங்களா? ரொம்ப தவறு. அதுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் கற்பாறையின் மேல் வீடு கட்டவன் சொல்ல போறாரு இன்னுமே இல்லைங்களா? அதெல்லாம் கேட்காம வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நானும் ஒரு மெம்பர் எல்லாரும் ஆயிட்டாங்க நானும் ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம கேட்டு கேட்டு போறவங்களா இருந்தா மணலின் மேல் வீடு அதெல்லாம் தாங்காது ரொம்ப நாள், பக்தியின் வேஷம் எல்லாம் தாங்காது ரொம்ப நாள். பாருங்களேன், இதான் நம்ம பார்த்துக்கணும். வேதத்தினுடைய அவசியம் முக்கியத்துவம் நிறைவேறாம போகாதுன்னா அது சரித்திரத்துல நிறைவேறே நிறைவேறும், நிறைவேறே நிறைவேறும், எல்லாமே நிறைவேறும், எதுவுமே நிறைவேறாம போகாமவே இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், அதனோட வாக்கு தத்தங்கள் மாத்திரம் நிறைவேறும்னு இல்லை, அதனோட மிரட்டுதல் அதனோட தண்டனைகளும் நிறைவேறும், அதனோட நியாய தீர்ப்பும் நிறைவேறும் இல்லைங்களா? வேதம் மிரட்டுது, பயங்கரமான ஆக்கினைய ஒரு ஒரு ஆத்மாக்கும் விளக்குது. பாவத்துக்கு போறவன், பாவத்தை நேசிச்சு போறவனுக்கு பயங்கரமான வியாகுலத்தை மிரட்டல் வருது இல்லைங்களா? அது எல்லாமே நிறைவேறும். எவ்வளவு கன்விக்ஷனா பைபிளை நம்ம நம்பணும். யோசிச்சு பாருங்களேன், அதை நிறைவேற்றக்கூடியவர் யார்? இதுக்கு முன்னாடியே தானே சொன்னார், அதை நிறைவேற்றுறது யாரு? நான் தான், அதுக்கே நான் வந்தேன் இல்லைங்களா? அவருடைய முதலாவது வருகையில வந்து அவருடைய ஊழியத்தின் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் வேதத்தை நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கு அவர் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவி அனுப்பி சபையை ஏற்படுத்தி சபையின் மூலமா சுவிசேஷத்தை அறிவிச்சு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். வேதம் என்ன பண்றாரு? வேதத்தை தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். அவர் மீண்டுமாக திருப்பி வரப்போறார், மீண்டுமாக வந்து அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து தன்னுடைய மக்களை காப்பாத்தி வேதத்தில் உள்ள எல்லாமே உண்மைன்றத நிறைவேற்ற போற. அதான் சொல்றாரு, ஒரு சிறு எழுத்தம் நிறைவேறாம விட போறது இல்லைங்களா? நரகத்தை குறித்து எவ்வளவு மிரட்டுதல், பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆத்மாவை நரகத்துல எவ்வளவு வேகம்னு எவ்வளவு மிரட்டுதல், அங்க அக்கினியும் பற்கடிப்பும் இருக்கோம்னா சில பேர் அப்படியெல்லாம் எப்படிங்க இருக்க முடியும்? அங்கெல்லாம் ஒரு ஒரு அடையாள மொழி போட்டிருக்கு, அப்படியெல்லாம் இருக்க முடியாது இல்லைங்களா? ஆண்டவர் அன்பானவர் இல்லையா? என் அருமையானவர்களே, ஆண்டவர் போய் உங்களை நெருப்புல எல்லாம் போட்டு எடுப்பாரா? உங்களுக்கு எந்த தண்டனையும் வராது, உங்களை பாவத்தை எல்லாம் செய்தால் உங்களை மன்னித்து விடுவார்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல, வாதிச்சு எடுக்குவார். ஒவ்வொரு பாவத்தையும் நிறைவேறே நிறைவேறும். தாங்க அத கண்வி நம்ம மனசாட்சி புடிச்சுக்கணும். வேதத்தை, வேதத்துல இருக்கிறது தான் என் நிறைவேறும். இந்த உலகத்துல வானமும் பூமியே போய் சொல்ல முடியும், வேதம் ஒருபோதும் போய் சொல்ல முடியாது. அதுதான் மார்ட்டின் லூத்தர் நின்னார் இல்லைங்களா, உலகமே தனக்கு விரோதமா நிக்கும் போது தேவ வசனத்துக்கு என் மனசாட்சி அடிமையாய்விட்டது, அது சொல்றதை தவிர்த்து வேற எதுவுமே நாளை செய்ய முடியாது, இங்கே நான் நிக்கிறேன் என துண்டு துண்டா வெட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் நின்னதுக்கு என்ன காரணம்? இந்த கன்விக்ஷன், இந்த கன்விக்ஷன். வானமோ பூமியோ ஒளிந்து போனாலும் வேதம் நிறைவேறே நிறைவேறுங்க. வேதத்தின் வாக்குகள் நிறைவேறும், வேதத்தின் தண்டனையும் ஆக்கினையும் நிறைவேறும். ஒவ்வொரு ஆத்மாவும் வேதத்தை நிராகரித்து பாவத்தை ஏற்று இயேசுடைய சுவிசேஷத்தை நிராகரிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பயங்கரமான ஆக்கினை வந்தே வரும், நித்திய ஆக்கினை வந்தே வரும் பாருங்களேன். ஆகவே தான் இயேசு வேதத்தினுடைய நிரந்தர தன்மையை விளக்குறார். அடுத்தது வேதத்தினுடைய தவறலைக்காத தன்மை இல்லைங்களா, இன்ஃபாலிபிலிட்டி. எதுவுமே அதுல தவறல, எதுவுமே அதுல தவறல. டிரான்ஸ்லேஷன்ல ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ குட் நியூஸ் எடுத்தா அது பாராஃப்ரேஸ் இல்லைங்களா, தமிழ்ல எடுத்தா அதுவா தவறலைக்காத வேதம்ன்றோம் இல்லைங்களா, டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரிஜினலா எப்ரேயர்ல பெப்ரேயர்ல கொடுத்த ஒரிஜினல் இருக்கு, கிரேக்ல கொடுக்கும் போது எந்த விதமான தவறும் இல்லை இல்லைங்களா, எந்த விதமான தவறுதலும் இல்லாத அளவுக்கு தான் வேதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. ஆகவே இயேசு வேதத்தை எப்படி பார்த்தாருன்றது அது அது பார்த்து நம்ம முடிப்போம். பாருங்களேன், இயேசு வேதத்தை எப்படி பார்த்தாரு, அதான் ரொம்ப முக்கியம். இயேசு வேதத்தை பார்த்தாருன்றத ரொம்ப கிராண்ட் சப்ஜெக்ட். ஏன்னா இயேசு எப்படி வேதத்தை பார்த்தாரோ இயேசுவை நம்புகிறவங்க என்ன பண்ணணும்? அப்படிதான் பார்க்கணும். வேதம் உண்மையா, வேதத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மையா, அப்படின்னா வேற எந்த வாக்குவாதமும் தேவையில்லை. இயேசு என்ன சொல்றாருன்னு கேட்டா போதும் நமக்கு. ஏன் வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் அவர் தான். அவர் ஒன்று சொன்ன சத்தியத்தின் சுரூபம் அவர் தான். அவர் ஒன்று சொன்ன அது உண்மை, அது போதும். எனக்காக என்ன நித்தியத்தில் நேசிச்சு எனக்காக வாழ்ந்து எனக்காக மறித்த இயேசு வேதத்தை எப்படி பார்த்தாரு அப்படித்தான் நானும் நம்புவோம். அவர் ஒன்று சொல்லிட்டாருனா எனக்கு போதும் இல்லைங்களா. வேதத்தை பாருங்களேன், இயேசு எப்படி பார்த்திருக்கிறாரு. அவரு ஒரு வார்த்தையும் சிறு எழுத்தும் தேவனால் அருளப்பட்டதுன்னு வேதத்தினுடைய அதிகாரத்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அது ஆனா ஒளிந்து போகாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இயேசு வந்து வேதத்தில் சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அது தேவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் நம்பினார். அதான் இயேசு வேதத்தை பார்த்த பார்வை. முழு புதிய ஏற்பாடை படிச்சு பாத்தீங்கன்னா இயேசு எப்படி வேதத்தை பார்த்தாரு, இயேசு எப்படி வேதத்தை மதிச்சார்னா 66 தடவை இயேசு புதிய ஏற்பாடுல சுவிசேஷங்கள்ல பழைய ஏற்பாடை பத்தி அவர் அவ்வளவு அதிகாரம் உள்ளதுன்றத வலியுறுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாடுல அந்த டைம்ல இருந்தது 39 புக்கு தான். ரோமன் கத்தோலிக் சேர்த்த புக்கு யூதருங்க வச்சுல, அப்ப அதுக்கப்புறம் தான் ரோமன் கத்தோலிக் சேர்ச்சு. வேதம்னா நம்ம எதை சொல்றோம், அந்த இயேசு இருந்த காலத்துல பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. அது 39 புக்கு நம்ம பழைய ஏற்பாடுல இருக்கிற புக்கு தான். அதைத்தான் 64 தடவை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அது அதிகாரம் உள்ளது. அவர் வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன், என்னத்தான் வருது அவர் வாழ்க்கையில. அவர் பிறந்தது கன்னிமரியாக்கு பிறந்தார். அவர் பெத்லேஹேம்ல பிறந்தார் இல்லைங்களா. கன்னிமரியாவுக்கு பிறந்து பெத்லஹேம்ல பிறந்து அவர் ஏன் அப்படி பிறந்தாரு, ஏன் அப்படி செஞ்சாரு, அதுக்கப்புறம் எகிப்துக்கு போனாரு, அதுக்கப்புறம் வந்து நசரேல வாழ்ந்தாரு, அதெல்லாம் என்ன சொல்றாரு மேத்யூ, வேதத்தை நிறைவேற்றுறதுக்கு. அவர் பிறந்து வளர்ந்தது வேதத்தை நிறைவேற்றுறதுக்கு. அவர் பெருசாகி ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது போய் நசரேயத்தில் போய் ஆலயத்தில் போய் அவருக்கு புக்கை கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, முதல்ல அவர் பண்ண வேண்டிய பிரசங்கத்தை ஐசாயா புக்கை வேதத்தை திறந்து பக்தியா எடுத்து அந்த வசனத்தை படிச்சுட்டு இந்த நாள் இந்த வசனம் நிறைவேறிட்டு கொடுத்துட்டு அங்க உட்கார்றார். பாடி வேதத்துக்கு அவர் கட்டுப்பட்ட வேத அதிகாரத்துக்கு அவருடைய கட்டுப்பாடு பாருங்க. ஏன் அங்கிருந்து போய் தன்னுடைய ஊழியம் எத்தனையோ வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா அவர் போய் கலீலியால தான் ஊரிய ஆரம்பிக்கிறாரு. ஏன் அங்க போய் ஆரம்பிக்கிறாரு, ஏன் வலையர் பாடல சொல்லி இருக்குது அவர் நாப்தலி ஜெபுலேன்ல தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பார், இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு அங்கத்தான் அவர் ஆரம்பிப்பார்னு சொல்லி இருக்கு. தான் செய்தது எல்லாமே வேதத்துக்கு கட்டுப்பட்டு தான், வேதத்துக்கு கட்டுப்பட்டு தான். அதுக்கப்புறம் ஒன்னொன்னும் பார்க்கலாம், பிசாசு தன்னை தாக்க வருது, சோதனைக்காரன் வரான். அவர் என்ன பண்றாரு, என் அதிகாரத்தில் நான் உன்னை சொல்லுகிறேன், இயேசுன் அதிகாரத்தில் சொல்றேன் அப்படின்னு ஒதுக்கிட்டு இருந்தாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எழுதி இருக்கிறது. பிசாச விரட்டினதும் வேதத்தை வச்சுதான். இயேசு வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு பாருங்களேன். என்னங்க செய்யறது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை, பைபிள மதிக்காதவங்கள ஒரு போலீஸா இருந்தா இவங்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில தான் போடணும். இவங்களை எல்லாரையும் பிடிச்சி ஜெயில தான் பண்ணணும். பைபிள்ல இல்லாதவங்க, பைபிள படி பிரசங்கம் பண்ணாதவங்க, பைபிள மதிக்காதவங்க கிறிஸ்தவமே இல்ல, அவங்களெல்லாம் விரட்டுறது தான் நம்மள கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம பைபிள படிக்கிறது இல்லை இல்லைங்களா. அவங்களெல்லாம் விரட்டத்தான் உண்மையா, அவங்களெல்லாம் விரட்டி இந்த நாட்டுக்கு சீர்திருத்தம் வர்றதுக்கு தாங்க நம்மள கூப்பிட்டு இருக்கிறாரு. விரட்டுறதுக்கு இல்ல, அவங்களெல்லாம் மாத்தறதுக்கு. ஐம் சாரி, அவங்கள விரட்டி நம்ம எங்க போறோம், அவங்களதான் மாத்தணும். வேதத்தை பாருங்கயான்னு வேதத்தின் அருமைய அதிசயத்தை எடுத்து எடுத்து உரைக்கிறதுக்கு தான் நம்மள கூப்பிட்டுருக்கிறார். ஆனா நம்ம பைபிள படிக்கணும் இல்லைங்களா. பாருங்களேன், அவர் அப்படித்தான் பண்றத பாக்குறோம். அவர் போய் பிசாச விரட்டுறதோன்னு, ஏன்னா சோதனையை மேற்கொள்ளக்கூடியது வேதத்தின் மூலமா தான் முடியும். வேதத்தை படிக்கிறவன, வேதத்தை அறிஞ்சவன் தான் பாவத்துல வெற்றி கொள்ள முடியும்ன்றத காட்டுறதுக்கு அவருக்கு பண்ணாரு. அதுக்கப்புறம் யோவான்ஸ் தான் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வரப்போறவர் நீரா இல்ல வேற ஒருத்தர் காத்திருக்கணுமான்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, ஒரு SMS. அங்க இயேசு காமிச்ச உடனே அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. என்ன பண்றாரு, என்ன பதில் கொடுக்கிறாரு தெரியுமா, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் குணமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார். ஐசாயால ஒரு வசனத்தை திருப்பி SMS அவர் அனுப்புறாரு அவருக்கு. புரிஞ்சுகிட்டார் யோவான், ஆமா இவர் தான் அப்படின்னு. பாருங்களேன், வேதத்தை எவ்வளவு யூஸ் பண்றாரு, எவ்வளவு யூஸ் பண்றாரு, எவ்வளவு மதிக்கிறாரு இயேசு வேதத்தை எல்லா விதத்திலயும். ஏன் பாருங்களேன், இன்னொரு இடத்துல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வேதத்தினுடைய சிறு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் முக்கியம்ன்றத எப்படி பார்த்தா இருக்கிறாரு. மத்தேயு 22:23 படிச்சீங்கன்னா, வேகமா சொல்ற. அங்க ஒரு கேள்வி எடுத்துட்டு வராங்க பரிசேயருங்க. என்ன கேள்வி? அவங்க சதுசேயருங்க வந்து உயிர்த்தெழுதல நம்புறதில்லை அவங்க, இல்லைங்களா? உயிர்த்தெழுதல நம்பாதவர்கள். அதனால இயேசுகிட்ட ஒரு கேள்வி எடுத்துட்டு வராங்க. என்ன, ஏழு ஒரு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ஒரு பையன் அண்ணன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். துரதிருஷ்டமாக அவர் இறந்து போயிட்டார். சரின்னு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணான். அந்த யூதர் முறை இல்லைங்களா, ஒரு பொண்ணு போயிருச்சுன்னா ஒரு அண்ணன் போயிட்டான்னா விதவைக்கு இவர் கல்யாணம் வாழ்வு கொடுக்கணும். அவன் கல்யாணம் பண்ணான். சரி, அவனும் போயிட்டான். அதே மாதிரி இன்னொருத்தன் பண்ணான், அவனும் போயிட்டான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஏழாவது அவனுக்கு எப்படி இருக்கும், எப்பாரு நெக்ஸ்ட் நான் தாண்டா அப்படின்னு. ஆனா என்ன பண்ணான், பாவம் முறையை கண்டுபிடிக்கணும். இதை கட்டினா எவனுமே தாங்கறது இல்லையோ, போயிடுறானே. அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். போட்டோம் போயிட்டு என்ன ஆச்சு, அவனும் போயிட்டான். கடைசியில அந்த ஸ்திரீயும் போச்சு, எல்லாருக்கும் சமாதானமா போய் சேர்ந்தியே அப்படின்னு. அதுவும் செத்து போச்சு. இவங்க அவர் கேள்வி எடுத்துட்டு வராங்க இயேசு கிட்ட. ரொம்ப ஞானமா புடிச்சிட்டோம்டா, இதுக்கு எப்படி பதில் கொடுக்கிறாரு பாக்கலாம் அப்படின்னு கேள்வி எடுத்துட்டு வராங்க. என்ன சொல்றாங்க, மறுவாழ்வில் இந்த ஏழு பேருக்கு யார் இது பொண்டாட்டியா இருக்கும், ஏழு பேரும் கட்டினாங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏசு என்ன பாருங்கன்னா, மறுவாழ்வில் யாருக்கு இருக்கும், ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்ல, அது எவ்வளவு முட்டாள்தனம்னு காட்டுறதுக்கு கேக்குறாங்க. ஏசு அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு,
அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்.
வேத வாக்கியத்தை அறியாம இருந்தா என்ன ஆகும், தப்பான எண்ணம் தான் அவனுக்கு வரும். தப்பான எண்ணம், நீ பரிசேயர் சதுசேயருங்க, நீங்க வேதத்தை இஸ்ரவேலிய நடத்தக்கூடியவங்க, வேத வாக்கியத்தை சரியா படிக்கல. எதை தெரியுமா படிக்கல என்றார் அவரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எதை படிக்கல என்றாருக்கு, படிங்களா,
உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா.
என்ன ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வராரு, பரலோகத்துல அப்படியெல்லாம் இல்லப்பா, மேரேஜ் எல்லாம் இல்ல, நீங்க செத்தவங்க போய் உயிரோடு ரிசரக்ஷன் இல்லன்னு நினைக்கிறீங்க பைத்தியங்களே. தேவன் தன்னை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஐ ஆம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம், காட் ஆஃப் ஐசாக், ஐ ஆம்ன்றாரு. ஐ ஆம்ன்றது வந்து தமிழ்ல வந்து காலம்னு கிராமர்ல இருக்கு, காலம் இல்லைங்களா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், டென்ஸ் இங்கிலீஷ்ல இல்லைங்களா, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ். தேவன் ஆபிரகாமெல்லாம் செத்து எத்தனை காலம் ஆனாலும் அவர் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றாரு, கவனிக்கிறீங்களா. நான் ஆபிரகாமின் தேவனா இருந்தேன்னு அவரு சொல்லல, ஆபிரகாமின் தேவன் ஐ ஆம்ன்றாரு. அவரு ஐ வாஸ்ன்னு எப்பவும் யூஸ் பண்ணலையே. அந்த டென்ஸ் நீங்க கவனிக்காம படிச்சிருக்கிறீங்களே வேதத்தை, அதனாலதான் நீங்க தப்பா போறீங்க. ஒரு டென்ஸ வச்சு உயிர்த்தெழுதல் உண்டுன்றத நிரூபிக்கிறார் அந்த வசனத்துல. அப்பனா வேதத்தினுடைய நுணுக்கமான காரியம் டென்ஸும் எவ்வளவு முக்கியம்ன்றத இயேசு அந்த டென்ஸ வச்சு அவர் டிபேட் ஆர்கி வாதம் பண்றாரு, உயிர்த்தெழுதல் உண்டு. ஏன் வேதம் ஐ வாஸ்ன்னு சொல்லாம, அவர் இருந்தேன்னு சொல்லாம, இருக்கிறேன்னு சொல்றாரே, அதை வச்சுன்னு அதை நீங்க படிக்கலையா, அப்படி வேதத்தை நீங்க படிக்கலையா அப்படின்னு அதனாலதான் தவறா போறீங்கன்றாரு. பாருங்களேன் வேதத்தை எந்த அளவுக்கு தீவிரமா நுணுக்கமாக இயேசு பார்த்திருக்கிறாரு, எவ்வளவு அதிசயமா பார்த்திருக்கிறாரு, அதாங்க பாக்குறோம். இன்னொன்னு, வேதம் போதுமானதுன்றத பாருங்களேன். உங்களுக்கு நமக்கு தெரியும், லாசரஸும் ஐஸ்வர்யவான் கதை தெரியும், 16:16-31. வேதம் ஒரு மனுஷனை நரகத்திலிருந்து நித்திய அழிவுல இருந்து காப்பாற்றுவதற்கு வேதம் போதுமானது என்பத எப்படி காட்டுறாரு, 16:31. அங்க ஐஸ்வர்யவான் போய் அவன் கேக்குறான், நரகத்துல வந்து வேகிறனே, வேதனையில வந்து வேகிறனே, என்ன சொல்ற, என்ன பண்ணணும், 16:31.
அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கூடாவிட்டால் மரித்தோர் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான்.
வேதத்தினுடைய போதுமான தன்மை, இவ ஒரு காப்பாத்துறதுக்கு ஊர்ல தான் சொல்றது இல்லீங்களா, அற்புதம் செஞ்சாதானங்க அவங்க நம்புவாங்க இல்லீங்களா, அதிசயங்களை செஞ்சாதானங்க, பேய்களை விரட்டினாதானங்க அவங்க நம்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, உயிர்த்தெழுதல் உயிரோடு வந்த அப்படின்னு சாட்சிகளையும் கட்டுக்கதைகளையும் சொன்னாதானங்க நம்புவாங்க. இவர் என்ன சொல்றாரு, மோசேவோ வேத வசனத்துக்கும் கேட்டு அந்த பிரசங்கம் பண்ணும் போது கேட்டு ஒருத்தர் ரட்சிக்கு விசுவாசத்துக்கு வராதவன், ஒரு அற்புதத்திலே நடக்கக்கூடிய பெரிய அற்புதம் என்ன, செத்தம உயிரோடு வருது, அவனே எந்திரிச்சு வந்தாலும் அவங்க வேற பொய் நம்பிக்கை வரலாம், நீ பண்ற நாடகத்தினால அது மாயமால நம்பிக்கை வரலாம், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் வரவே வராது, மறுஜன்மம் வரவே வராது. ஜீவனும் உயிர்த்து உயிருள்ள வித்து இதுதான், இந்த வித்துனால மட்டும்தான் ஒருத்தனுக்கு மறுஜன்மம் வந்து பரலோகத்துக்கு போறவனா மாறுறான். அது நான் வேற எதுலயும் இல்ல, வேற எதுலயும் இல்ல. மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் கேட்டு ஒருத்தன் நரகத்துல தப்புலனா அவனுக்கு வேற என்ன பண்ணாலும் ஓப்லஸ் தான், அவனுக்கு பண்ண முடியாது அப்படின்றார். வேதத்தினுடைய போதுமான தன்மையை இயேசு எவ்வளவு அழகா காட்டுறாரு பாருங்களேன். வேதத்தை எப்படி இயேசு பார்த்தார்னு பாக்குறோம், அவர் முழு வாழ்க்கை ஊழியம் பிரசங்கம் எல்லாமே வேதத்துக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. இந்த மலை பிரசங்கம் வேதத்தை நியாயப்பிரமாணத்தை விளக்குறதாகத்தான் இருந்துச்சு, அவருடைய அற்புதங்கள் அவர் செஞ்சது எல்லாமே வேதத்தின் அடிப்படையில தான், வேதம் சொல்லிச்சு அவர் வரும்போது இப்படி செய்வாருன்னு. ஏன் அவரை நிராகரிச்சதும் இஸ்ரவேல் ஜனங்க, வேதத்தின் நிறைவேறுதல் நிறைவேறதுக்கு தான். ஏன் யூதாஸ் தன்னை காட்டி கொடுத்தது, ஏன் என்னுடைய என்னோட அப்பன் தின்னவன் என்ன குதிகாலை எடுத்து எடுத்தான்றது நிறைவேற்றிருத்தான். அவர் சிலுவையில நடந்த ஒவ்வொரு சீனும், அந்த சனிய சங்க நடந்த ஒவ்வொரு சீனும் எல்லாமே வேதத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துச்சு. பாருங்களேன், வேதத்தை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றத்துக்காகவே வந்தேன். இயேசு வேதத்துக்கு எந்த அளவுக்கு தேவ குமாரன் கட்டுப்பட்டு வேதத்தை நிறைவேற்றினார்னு பாக்குறோம். இந்த கிறிஸ்தவத்தை நம்ம என்ன பண்றது சொல்லுங்க, இயேசுவை நம்புறாங்க, இயேசு இயேசுன்றாங்க, அல்லேலூயான்றாங்க, ஆனா பைபிளுக்கே மதிப்பு இல்ல, பைபிளை தாக்குறாங்க, பைபிளுக்கு விரோதமா பண்றாங்க, என்னத்தை பண்றது, அவங்கள விடுவோம் இல்லைங்களா. அதுதான் ஆதங்கம், நமக்கு இருக்கிற ஆதங்கம், அவங்கள ஏதாவது பேசணுமே, ஏதாவது சொல்லணுமே இல்லைங்களா, ஏதாவது பண்ணணுமேன்ற ஒரு ஆதங்கம். ஆனா நம்ம உணர்றோமா, தேவன் தேவனுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் கொடுத்த பெரிய பொக்கிஷம் நம்ம கையில இருக்குதுங்க, பெரிய பொக்கிஷம். கத்தோலிக்காரங்க இப்படியே முத்து கொடுப்பாங்க, பாத்துருக்கிறீங்களா, முத்து கொடுப்பாங்க, ஆனா அதுக்கு ஃபுல்லா விரோதம் தான் செய்யறது. ஆனா நம்ம முத்து கொடுக்க வேண்டிய வேதம், கடவுளுக்கு அடுத்ததாக தி கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் நம்ம கையில இருக்குதுங்க. நாம் தேறினவர்களாக ஆவறதுக்கும், நம்ம வாழ்க்கையிலேயே காலாகாலத்துக்கு நற்கிரியைகளை செய்து போவதற்கும், ஒரு ஆயுசுள்ள சிறப்பான ஆயுச வாழ்றதுக்கு ஒரு வேதம் நம்ம கையில இருக்குதுங்க. பாருங்க, சில பேர் வந்து நம்ம சபையிலயும் சொல்றது உண்டு, முதலே சொல்லி இருக்கிறாங்க, என்னங்க எப்ப பாரு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அங்க என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது, அதுலயே காலத்தை ஓட்டிடுறீங்களே நீங்க, ஒரு வசனத்தையே நாலஞ்சு தடவை பிரசங்கம் எடுத்துருவீங்க போல இருக்குதே அப்படின்னு ஒவ்வொன்னு. அதுக்கு தான் அங்க ஒப்பு கொடுத்து நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஏன் அதுக்கு தான் வாழ்க்கையில அதைத்தான் செய்ய போறேன் இல்லைங்களா. வாழ்க்கை ஆயுசுடைய இது என்ன, பைபிளே தெரியுது இல்லப்பெல்லாம், எவ்வளவு கிராமம் எவ்வளவு இடங்கள்ல நம்ம பிரசங்கத்தை பயன்படுத்தி அவங்க சபையில பிரசங்கம் எடுக்கிறாங்க இல்லைங்களா. அதான் சீர்திருத்தத்துக்கு வழி இல்லைங்களா. ஏன்னா வெளிச்சம் இல்ல எங்க பாரு, வேதத்தை விளக்குறவங்க இல்ல எங்க பாரு, அப்படி இருக்கும்போது ஆயுசெல்லாம் இதுதான் வேலை இல்லைங்களா. ஆண்டவரே எனக்காண்டி கொஞ்சம் ஆயுசு இருந்துச்சுன்னா முழு பைபிளை பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு வசனம் கொஞ்சம் கூட அவசரப்பட மாட்டேன். எங்கேயாவது அவசரப்பட்டுருத பாத்துருக்கீங்களா, இல்லவே இல்லை. ஒரு வசனமும் உறுப்பும் உறுப்பின் எழுத்தாவது வச்சுக்கிட்டு ஒரு பிரசங்கத்தை எடுக்கலாம். அவ்வளோ வற்றாத நதி வேதம் இல்லைங்களா. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தாங்கவே கூடாது. வேதம் அந்த வார்த்தைகள் மாத்திரம் இல்லைங்க, அந்த வார்த்தைகள் அது ஒவ்வொரு வசனத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அதுல இருக்கக்கூடிய புல் ஸ்டாப், அதுல ஒரு வசனம் இன்னும் வசனம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, அது எல்லாமே தான் வேத வசனம். அதை பிரிச்சு எடுத்துட்டோம்னா அது மனுஷனுடைய போதகமாயிருது. அதுதான் பண்றாங்க, வேதத்தை புரட்டுறது. அங்க ஒரு வசனம் எடுங்கள், இங்க ஒரு ஆசீர்வாதம் எடுங்கள், இங்க ஒரு ஆசீர்வாதம் எடுங்கள், அதுக்கு முன்னாடி பின்னாடி கடவுள் என்ன சொல்லியிருக்காரு பாக்குறது, இங்க எடுங்க அங்க எடுங்க அங்க எடுங்கன்னு புரட்டுறது. வேத புரட்டல்னு ஏன் வருது, ஏன்னா புரட்டிக்கிட்டே இருக்கிறது அங்கேயும் இங்கேயும், எதுவுமே ஒழுங்கா சொல்லித்தர்றது, வேத புரட்டுதல் நடக்குது. இதுதான் வேதனை இல்லைங்களா. ஆனா வேதத்தை அப்படி சைட்ல எடுத்து வச்சுட்டு சாட்சிகளும் கட்டுக்கதைகளும் கைத்தட்டலும் மியூசிக்கும் கொண்டாட்டமும் போட்டா என்ன வேதம் சொல்லுது தெரியுமா, அது சொல்லுது அதுதான் நிறைவேறி இருக்குது. என்ன நடக்குது, கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு படிங்களா. 2 தெசலோனிக்கர் 2:10, இதனால தாங்க நம்ம நாடு இப்படி இருக்கு.
சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
அனுப்பியிருக்கிறார். என்ன சத்தியத்துக்கு இவ்வளவு சிறப்பா கொடுத்திருக்கிற, நீ தேரணோன்றதுக்காக இது உனக்கு முக்கியம் இல்ல, மனுஷங்களை கைத்தட்டி டான்ஸ் ஆடி அதை பண்ணி பாடி பாடி பண்ணணும்னு பண்ணா, அவர் என்ன ஆவி அனுப்புறாரா, வஞ்சகமுள்ள வஞ்சிக்கிற ஆவியை அனுப்பி பொய்யத்தான் அவங்க நம்புவாங்க. அப்படி ஒரு சாபம் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு சாபம் வந்துச்சுன்னா என்னங்க ஆகும், பொய்யத்தான் நம்புவாங்க, சத்தியத்தை சொன்னா நம்ப மாட்டாங்க. வஞ்சகமுள்ள ஆவியை அவர் அனுப்புவார். அப்படித்தான் அனுப்பியிருக்கிறார். அப்படித்தான் அனுப்பியிருக்கிறார். த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், பயங்கரங்க. சரி, நம்ம முடிப்போம். பயன்பாடுக்கு சில காரியங்களை வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். இது நமக்கு என்ன, இந்த மெசேஜ், வேதத்தை நம்ம எப்படி பாராட்டணும்? அஞ்சு காரியங்கள் நம்ம செய்யணும். வேதத்தை யாக்கோபுல சொல்ற மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட வல்லமை உள்ள வேதத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமான என்ன அர்த்தம், எந்த அகங்காரமும் இல்லாம, எதுக்குமே அதுக்கு விரோதமா பேசாம, என்னுடைய வாழ்க்கை அதுக்கு விரோதமா இருந்துச்சுன்னா அடிபணிந்து சாந்தமா, ஐயோ இந்த மாதிரி நான் மாறணும் ஆண்டவரே, இதுதான் நான் கேட்கணும் ஆண்டவரேன்னு சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். இல்ல அது பேசுதுன்னா சிலது கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா கேட்காம இருப்போம். சரிங்களா, நமக்கு விரோதமா வந்துச்சுன்னா அது பிரசங்கத்துல கேட்கிற மாதிரி இருப்போம், ஆனா கேட்டுக்க மாட்டோம், மனசு உள்ள போகாது, வேலை செய்ய இடம் கொடுக்க மாட்டோம். இல்லைங்களா, அதனாலதான் நம்ம மாறுறதே இல்லை. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சாந்தமா கேட்கணும். ஐயோ சொல்லும் ஆண்டவரே, வார்த்தைக்கு நான் தலைகுனிற ஆண்டவரே, ஏன்னா அசிங்கமா இருக்கிற ஆண்டவரே, என்ன வார்த்தையின்படி மாத்திக்கொள்ளுமா ஆண்டவரேன்னு சாந்தமா கேட்கணும். என் உலகமோ, என்னுடைய கலாச்சாரமோ, என்னுடைய உழு எல்லாமே அசிங்கமா இருக்குது, வார்த்தை மட்டும்தான் உண்மை ஆண்டவரே, நான் கேட்கறேன் சொல்லும் ஆண்டவரேன்னு சாந்த குணமா தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும். சார், ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எங்க சபையில நான் ரொம்ப நாள் ஆயுச அனுபவத்துல கத்துக்கிட்டது, வேதம் பைபிள் இதை சொல்லுது பாருங்களேன், அருமையானவர்களே, பைபிள் இதை சொல்லுதுன்னா எல்லாம் தலை குனிஞ்சிருவாங்க, என்ன பார்க்கவே மாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நேற்று பேசும் போது என்னோட என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னா எல்லாம் இப்படி கேட்பாங்க. அதுதான் நம்ம நாடுக்கு வந்த சாபம் இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னா நீங்க தூங்கிடலாம், வேதம் சொல்லுது பாருங்கன்னா அப்பான்னு விழுத்து கேட்கணுங்க. அது நேர் விரோதமா நடக்குது. பைபிள் ஒண்ணு சொல்லுதுன்னா, ஐயோ நான் மனுஷன், நாளைக்கு நான் செத்து போயிருவேன், என் வார்த்தைகள்லாம் ஒன்னும் பவர் இல்ல, வேதம் தாங்க வல்லமே உள்ளது, அதைத்தான் சாந்தம் அது சொல்லுச்சுன்னா போதும், வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பாக்குறேன்ற இல்லைங்களா. அந்த வசனம் ஒன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு நடுங்கி நம்ம நிக்கணுங்க, அதை சாந்தமா நம்ம ஏற்றுக்கொள்ளுங்க, அதுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். நம்ம ஊர்ல பிரசங்கம் வேத பிரசங்கத்துக்கு மதிப்பே இல்லை இல்லைங்களா. இந்த கதைகளுக்கு, கட்டுக்கதைகளுக்கு மதிப்பு ஆனு கேட்பாங்க, சேட் இல்லைங்களா. அததான் சாந்தமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தேவ வசனம், உயிருள்ள தேவனுடைய வார்த்தை பேசப்படுது. ஏன் இது ஒண்ணுதாங்க, சத்தியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பாக்கியத்துக்கும் ஆனந்தத்துக்கும் வழி, இதுதான் எல்லாத்துக்கும் ஊற்று. அதை கேட்கறவங்க தான், அதை கேட்காதவர்கள் இந்த ஆயுசு முழுவதுமா தேவ ஜட்ஜ்மெண்ட்ல தான் வாழ்வாங்க. பொய்யத்தான் நம்பி வாழ்வாங்க அவங்க இல்லைங்களா. பொய்ய வாழ்ந்து இருளத்தான் அழிவாங்க. வேதத்துக்கு, வேதத்தை நிராகரிக்கிறது பெரிய நியாய தீர்ப்பு நமக்கு வரும், வேதத்தை ரிஜெக்ட் பண்றது பெரிய நியாய தீர்ப்பு நமக்கு வரும். அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா. சாந்தமா வேதத்தை மதிக்க கத்துக்கணும், சாந்தமா. இன்னொன்னு, வேதத்தை கனம் பண்ணணுங்க, ரொம்ப கனம் பண்ணணும் இல்லைங்களா. அதனோட அதை ரொம்ப மதிச்சு அதை ரொம்ப கனம் பண்ணும், ரொம்ப ஸ்பெஷல். வேதத்தை விட வேற முக்கியம் இல்லைன்றத நம்ம அப்படி ஒரு ஆட்டிடியூட நம்ம கத்துக்கணும். வேதத்தை நேசிக்கவும் கனம் பண்றதுக்கும் அதை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் நம்ம கத்துக்கணும். அதுக்கு முன்பதாக நம்ம நடுங்கணும். மார்ட்டின் லூத்தர் எந்த மனுஷருக்கும் பயப்பட மாட்டார் இல்லைங்களா, அப்படி நின்ன மனுஷன். ஆனா பிரசங்கம் பண்ணும்போது அவர் ரெண்டு காலம் ஆடுமா, டுக்குன்னு ஆடுமா. ஏன், அவ்வளோ வேதத்துக்கு பயம், அவ்வளோ வேதத்துக்கு நடுக்கும் இல்லைங்களா. அது கொண்டுதான் பயப்படணும். வேதத்துக்கு பயப்படுறவங்க வேற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதான் வேதத்துக்கு ரொம்ப பயப்படணும், அதை கனம் பண்ணணும். அடுத்ததாக வேதத்தை ரொம்ப படிக்கணும், ரொம்ப படிக்கும். ஐயோ இதைத்தான் நீங்க சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம், ரொம்ப படிக்கணும், கனம் பண்றோம். அப்படியே வச்சு அப்படியே தலகாணி மாட்டில் வச்சுக்கிட்டு படிப்போம், இல்லைங்களா, தலதானி கீழே வச்சுட்டு படுத்துக்கிட்டு அதை அப்படியே முத்து கொடுத்து அதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் கத்தோலிக்கல போய் சேர்ந்துடலாம். அப்படி அது இல்ல, வேதத்தை படிக்கணும், தேரணுமா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயுசுல தேரணுமா, படிக்கிறவங்களா மாறணும். சாக்கு போக்கு போதும், வேதத்தை படிக்கிறவங்களா நம்ம மாறும், அது ஒண்ணுதான் வழி இல்லைங்களா. அடுத்ததாக வேதத்தை நாம் தற்காக்கணும், அதான் நம்மளுடைய பொறுப்பு. பவுல் தான் எழுதின கடைசி நிருபம் 2 திமோத்தி படிங்களா, 2 திமோத்தி 4 அவர் சாகும்போது அவர் எழுதின கடைசி அதிகாரம் தான். சாகும்போது சொத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு போற சபையே அதை தற்காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. படிங்க, ஒண்ணுல இருந்து படிங்க.
நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு இல்லைங்களா. வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணதான் நம்ம பண்ணணும். அதுக்கு தற்காக்கணும், அதுக்கு விரோதமா பேசுகிறவர்களுக்கு விரோதமா நம்ம அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். வேதத்தை தான் நம்ம உயர்த்தணும், அதுதான் நம்முடைய கடமை, நம்ம கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் அது. அதை தற்காத்து அதை தான் நம்ம காலம் வாய்த்தால வாய்க்காப்பட்டாலும் நம்ம கேட்கணும். நம்ம சபை ஒருவேளை வளராம போதுன்னு வைக்கும் என் ஆயுசெல்லாம், இதைத்தான் பண்ணணும், இதைத்தான் பண்ணுவோம், எதுவுமே மாற்ற மாட்டோம் இல்லைங்களா. இதைதான் இன்னும் சிறப்பா செய்யணும், அதுதான் பண்ணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இயேசு வேதத்தை எப்படி பார்த்தாரு, நம்ம எப்படி பார்க்கணும், இதுல நம்ம உணர்றோம். வேதத்தினுடைய நிரந்தர தன்மை, வேதத்தினுடைய தவறலைக்காத தன்மை, அதுக்கு அடிபணிந்து வாழ்றவங்க தான் அங்க பாக்கியவாங்க. நம்ம அப்படி மாறணும்னு ஜெபம் பண்ணணும்.